இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ஜீவ நதியில் ஓடித்து கழிக்கலாம். தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், இங்கீதக்காரரோடு சங்கீதம் பாடலாம், இங்கீதக்காரரோடு சங்கீதம் பாடலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், பக்தர்கள் கூட்டத்தில் பாடி கழிக்கலாம், பக்தர்கள் கூட்டத்தில் பாடி கழிக்கலாம், பரமபிதாவின் பணிவீடை செய்யலாம், பரமபிதாவின் பணிவீடை செய்யலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், சாவு வாட்டம் இல்லை, பட்டினி பசி தாகம் சாவு வாட்டம் இல்லை, கேட்டின் மக்களோடு கூட்டின் உறவும் இல்லை, கேட்டின் மக்களோடு கூட்டின் உறவும் இல்லை. என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், சிங்காசனத்தில் நின்று ஜெயகீதம் பாடலாம், சிங்காசனத்தில் நின்று ஜெயகீதம் பாடலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்தம் மோட்ச சுகானந்தம், அதை பெற்று
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களை நீர் அழைத்து வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அடைக்கப்பட்ட கதவுகள், க்ளோஸ்ட் டோர்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் வாய்ப்பு எனும் கதவு அடைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அங்கே முடிவடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பின் காலத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதன் அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தாத பொழுது அவனுக்கான அந்த கடைசி வாய்ப்பின் கதவு அடைக்கப்படும். அந்த கதவு அடைக்கப்பட்டால் அவனுக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அப்படி என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவன் மன்னிக்கிறார். இதைத்தான் கிருபையின் காலம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலம் நிறைவடைந்த பிறகு, அதாவது இந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வரும் பொழுது, அதே மனிதன் பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பான் என்றால் அவனுக்கு அந்த பாவத்திற்கான மன்னிப்பு கிடைக்காது. ஒருவேளை அந்த பாவத்துக்கான மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன நிகழும் என்று பார்ப்பீர்கள் என்றால் அதற்குரிய தண்டனைகள் நிகழும். ஆகையால் தான் வேதாகமும் கிருபையின் காலம் அடைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீ தேவனிடத்திற்கு வந்து சேரு, அல்லது மனந்திரும்பு, உன் பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று வேதாகமத்தில் இந்த கிருபையின் காலத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வேதாகம சம்பவங்களை நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா அந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்படி என்றால் கர்த்தரை நாம் எந்த நேரத்தில் தேட வேண்டுமோ அந்த நேரத்தில் தேட வேண்டும். இந்த கிருபையின் காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தை நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதாவது நம் அருகில் அவர் இருக்கும் பொழுது, நம் பக்கத்தில் அவர் இருக்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை அவர் உணர்த்தும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் ஏசாயா 55:6 சொல்கின்றது. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நீ கர்த்தரை தேடு, அவர் உன்னை விட்டு கடந்து சென்ற பிறகு நீ தேடியும் பிரயோஜனம் இல்லை. அநேக உதாரணங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். அப்படி ஒரு உதாரணம் என்றால் சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, தேவன் சவுலோடு இருக்கும் பொழுது சவுல் ராஜா அவர் மனம் திரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகிய பிறகுதான் அவர் அங்கே நான் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று பொய்யான ஒரு மன திரும்புதலுக்குள்ளாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவரோடு கூட கர்த்தர் பேச விருப்பமில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிருபையின் காலம் முடிவடைகின்றது என்று நாம் கேட்போம் என்றால் இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் அவன் மரிக்கும் பொழுது அவனுக்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவடைகின்றது. அப்படி என்றால் அவன் மரித்த பிறகு அவன் வாழ்க்கையில என்னென்ன செய்தானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அவன் மரிப்பதற்கு முன்பதாக நன்மை செய்திருந்தால் பரலோகம் நிச்சயம், அவன் மரிப்பதற்கு முன்பதாக பாவம் செய்திருந்தால் நிச்சயமாகவே ஆக்கினை உறுதி. ஆகையால் தான் ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அல்லது அவன் மரித்த பிறகு அவனுக்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவடைகின்றது. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஒவ்வொரு மனிதனுடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதற்கென்று ஒரு காலகட்டம் வைத்திருக்கிறார். அந்த காலகட்டம் நிறைவேறின உடனே கிருபையின் காலம் அனைவருக்கும் ஒரு முடிவுக்கு வரும் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டம் எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு சிலர் தீர்க்க தரிசனங்களை வைத்து இந்த காலத்தில் வரலாம், அந்த காலத்தில் வரலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது 7 வாதைகள் தூங்குவதற்கு முன்பு வரை ஒரு மனிதனுக்கு கிருபையின் காலம் இருக்கின்றது. ஆனால் அந்த 7 வாதை தொடங்கிய பிறகு அந்த மனிதனுடைய கிருபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. அப்படி என்றால் யார் யாரெல்லாம் அதற்கு முன்பதாக மனம் திரும்பவில்லையோ, பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவர்கள் அனைவரும் கிருபையின் காலத்தை இழந்துவிட்டு பாவ மன்னிப்பு பெறாமல் 7 வாதையில் அவஸ்தைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் இன்று நான் மரிப்பேன் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை நாளை நாம் மரிப்போமா அல்லது ஜீவனோடு இருப்போமா என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் வேதாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கலாம். முதலாம் சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6 சொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. நோவாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பாவத்தினால் மூழ்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நோவாவின் பேழையின் கதவு மூடப்பட்டது. நோவா உடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 7:15. இப்படியே ஜாவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக நோவாவிடத்திற்கு பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் கதவை அடைத்தார். நோவாவுடைய காலகட்டத்திலே மனிதர்கள் பாவம் அதிகமாக செய்திருந்தார்கள். ஏன் ஆண்டவர் அந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆதியாகமம் 6:1-3 நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் செய்த பாவத்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நோவாவுடைய காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை நோவாவின் வாயிலாக கொண்டு வந்தார். அதாவது நோவா பிரசங்கம் செய்கிறார், இந்த உலகம் அழிய போகிறது, 40 அழிய போகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கிட்டத்தட்ட 120 வேர்டுகள் அவர் பிரசங்கம் செய்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் மனமாறவில்லை. அப்படி என்றால் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் 120 வருடங்கள். ஆனால் இவர்கள் இந்த 120 வருடத்திலே நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருவேளை மனம் திரும்பியிருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த பேலையிலே அவர்கள் வந்து உள்ளே சென்று ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் 120 வருடம் பிரசங்கம் செய்த பிறகும் அந்த ஜனங்கள் அவர்கள் மனம் மாறாதவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் அவர்கள் வந்து அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் மூடப்பட்டது. எப்பொழுது நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் தேவன் அந்த பேலைக்குள்ளே அழைத்து அந்த பேலையின் கதவை மூடினாரோ அடைத்தாரோ அப்பொழுதே நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கான கிருபையின் காலம் முடிவுக்கு வந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுது நம்முடைய கிருபையின் காலம் முடிவுக்கு வரும் என்று யாருக்குமே தெரியாது. நாம் என்று மரிப்போம் என்பதும் யாருக்குமே தெரியாது. ஆகையால் ஆண்டவர் இன்று என்னோடு கூட பேசுகிறாரா? ஆண்டவர் ஒரு பிரசங்கியார் மூலமாக பேசுகிறாரா? ஆண்டவர் தொலைக்காட்சி வாயிலாக பேசுகிறாரா? புத்தகத்தின் வாயிலாக பேசுகிறாரா? சபையிலின் போதகர் வாயிலாக பேசுகிறாரா? யார் வாயிலாக ஆண்டவர் பேசினாலும் அது நோவாவின் காலத்தில் செய்த பிரசங்கத்தை போல நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:5 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷனை முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பிரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் அடிக்க ஒரு முடிவுக்கு வருகிறார், அதாவது அதை அழிக்க ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் 8 வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ தேவனுடைய பார்வையில் கிருபை கிடைத்தது என்று வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவன் ஒரு நீதிமானாய் வாழ்ந்ததையும் வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் நோவாவுடைய வார்த்தையை கேட்ட எல்லா மிருகங்களையும் கர்த்தர் அந்த பேலைக்குள்ளே அழைத்து அங்கே சென்று அவர்களை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். மிருகங்கள் கீழ்ப்படுகின்றன, ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கீழ்ப்படியவில்லை என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நோவாவின் பேலையின் கதவு அடைக்கப்பட்டது. இரண்டாவது கதவு அடைக்கப்பட்டதை பார்க்கலாம். இரண்டாவது, லோத்துவின் வீட்டு கதவு அடைக்கப்பட்டது. ஆதியாகமும் 19:11 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசிலிருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நோவா உடைய காலத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது லோத்துவுடைய காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது, லோத்துவுடைய காலகட்டத்திலும் சோதோம் குமார ஜனங்கள் எவ்வளவு கொடூரமான பாவங்களை செய்தார்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த தேசத்தை பார்க்க தேவ தூதர்களே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் வரும் பொழுது லோத்து அவர்களை தன்னுடைய இல்லத்துக்கு அழைக்கிறார். அப்பொழுது அவர்கள் அங்கே தங்கி அந்த சோதம் குமார பட்டணத்தை அவர்கள் பார்க்கலாம். இது உண்மையிலே பாவமா அல்லது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்படி அங்கு வரும் பொழுது அவர்கள் மீண்டுமாக தன்னுடைய பாவத்தின் உக்கிரத்தால் அவர்கள் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, லோத்துவிடமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களை எங்களிடம் அனுப்புங்கள், நாங்கள் அவர்களோடு கூட பாவம் செய்ய வேண்டும் என்று துணிகரமாக அவர்கள் பாவம் செய்ததை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் அங்கே லோத்துடைய குடும்பத்திற்கு தயவு காமித்த தேவன் அந்த சோதம் குமார ஜனங்களுக்கும் கிருபை காமிச்சிருந்தார். ஆனால் அதுவரை இருந்த கிருபை எப்பொழுது அந்த தேவ தூதர்கள் லோத்துவை அந்த வீட்டிற்குள்ளே அழைத்து அந்த கதவை மூடினாரோ அப்பொழுதே அந்த தேசத்துக்குரிய கிருபையின் காலம் முடிந்து விட்டது. அதாவது யாருமே மனமாறவில்லை, யாருமே மனம் திரும்பவில்லை. அதுக்கடுத்து அவர்கள் எப்பொழுது அந்த இடத்தை விட்டு தெய்வ தூதர்கள் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் அழைத்து வந்தார்களோ அப்பொழுதே அந்த சோதம் குமார பட்டணம் ஆக்னியினால் அது சுட்டு எறிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், சோதம் குமார பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் விபச்சார பாவங்களால் இழுக்கப்பட்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் போன்ற பாவமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் வாழக்கூடிய உலகமும் அப்படிப்பட்ட உலகமாகத்தான் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். சில நேரங்களில் தேவன் வேதத்தின் வாயிலாக பேசுகிறார். சில நேரங்களில் தேவ தூதர்கள் வாயிலாக கூட நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆனால் நாம் அதை கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவுக்கு வரும். லோத்துவுக்கு இந்த செய்தி வந்த மாத்திரத்திலே லோத்துவும் தாமதிக்கிறார். ஆனால் அங்கே தேவதூதன் லோத்துடைய கரங்களையும் அவருடைய குடும்பத்துடைய கரங்களையும் பிடித்து அவர் வெளியே ஓடிச் சென்றார்கள் என்று அங்கே வேதத்திலே பதிவிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், கிருபையின் காலம் முடிப்பதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய சன்னிதியிலே வர வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, யாருடைய கதவு அடைக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, 5, ஞானமற்ற கன்னிகளின் கதவு அடைக்கப்பட்டது. அதாவது மத்தேயு 25 10 கன்னியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் சரியாக ஆயத்தம் செய்யாமல் எண்ணெயை அவர்கள் எடுத்து வரவில்லை. ஆகையால் நடுராத்திரியிலே அதை வாங்கி வரும்படி செல்கின்றார்கள். அப்பொழுது மணவாளன் வந்து விடுகிறார். மணவாளன் வந்துவிட்ட மாத்திரத்திலே இவர்கள் கதவை வந்து தட்டுகிறார்கள். ஆனால் மணவாளன், நீங்கள் யார் என்று கூட எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்பொழுது அவருடைய கதவுகள் மூடப்பட்டதை நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன், மத்தேயு 25:10-12. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த ஊமை எதற்காக சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய 2வது வருகைக்காக இது சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த 2வது வருகையிலே அதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இரு கூட்டத்தாராக இருப்பார்கள். ஒருவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆயத்தத்தோடு இருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் புத்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் இருவருமே கன்னிகைகள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் திருச்சபையை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் மத்தியில் கூட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் கூட அவர்கள் ஆண்டவருடைய வருகையை கைவிட வாய்ப்பு இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாக இல்லை. அவனுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது என்று 13வது வசனம் சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும், நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த 5 கன்னிகைகளுக்கு மணவாளன் வரும் வரை மாத்திரமே அவர்களுக்கு அந்த கிருபையின் காலம் இருந்தது. அவர்கள் எப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றார்களோ, எப்பொழுது மணவாளன் வந்தாரோ, அப்பொழுது அவருடைய கிருபையின் காலம் முடிந்து விட்டது. எப்பொழுது மணவாளன் அந்த கதவை அடைத்து விட்டாரோ, அப்பொழுது அவருடைய கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம். அனைவருக்குமான கிருபையின் காலம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். உங்கள் நேரம் முடிவதற்குள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:19-20. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனந்திரும்பு. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனந்திரும்பு. 20வது வசனம், இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இங்கே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார், இல்லத்தின் கதவை தட்டுகிறார், வாய்ப்பு எனும் கதவை தட்டுகிறார். ஒரு மனிதன் அந்த கதவை திறந்து இயேசுவை உள்ளே அழைத்தால் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கிருபையின் கதவை நாம் அது அழைப்பதற்கு முன்பதாக மனமாறி விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். லூக்கா 13:25, வீட்டு எஜமானன் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடைத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக நீங்கள் மனந்திரும்புங்கள். அப்படி என்றால் என்னுடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் யாருக்குமே தெரியாது. நான் எப்பொழுது மறிப்பேன் என்று எனக்கே தெரியாது. என்று என்னுடைய கடைசி நாள் இருக்கும் என்று என்றே தெரியாது. அப்படி என்றால் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி வருவதற்காக. ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 26 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறிய அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய 2வது வருகையில் நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். ஆகையால் இந்த நாளில் கூட நம்முடைய கிருபையின் கதவு அடைப்பதற்கு முன்னதாக ஆண்டவரை தேடுவோம், தங்களை நம்பி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தை சமர்ப்பிக்கிறோம். அவருடைய கர்த்தனை ஆசீர்வதி பலப்படுத்தின அவர்கள் உம்மோடு கூட இணைந்திருக்க கர்த்தனை கிருபை செய்ய முடியும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.